மாத்ருபஞ்சகம் ஆச்சாரியால் பல பிரகரணங்களை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த பிரகரணங்களில் இது அந்நியதமமாக ஒரு பிரகரணம்னு பிரசித்தி அடைஞ்சிருக்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான இந்த மாத்ருபஞ்சகம் நம்ம நினைக்கிறா போல ஒரு பகவானை பத்தினது இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும், சிவன் விஷ்ணு அப்படின்னு ஒரு தெய்வத்தை கண்ணுக்கு தெரியாததான ஒரு தெய்வத்தை பத்தினது இல்லை. ஆனா ஒவ்வொரு மனுஷனும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தான் யார சர்வதா ஆராதிக்கணுமோ, யாருக்கு எப்பொழுதும் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கணுமோ அப்படிப்பட்டதான ஒரு மாத்ருமூர்த்தி, ஒரு அம்மாவை பத்தி சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகங்கள். இது எதற்காக சொல்றது அப்படின்னு கேட்டா, உலகத்தில் இருக்கக்கூடியதான அம்மாக்கள்னா அம்பாளுடைய சுரூபம், வித்யா சமஸ்தா தவதேவி பூதா ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜகத்சு, அம்பாள் எல்லா ஸ்திரீகளும் அம்பாளுடைய சுரூபம் அப்படின்னு சொல்ற. ஆகையால் நம்ம அம்மான்னா ஏதோ சாதாரண ரொம்ப பழகினவளோ ஏகவசனமாக போடுறது பய அப்படிங்கிறது. அதே இப்போ மாடர்ன் டேஸில் குழந்தைகள்லாம் வாடி போடின்னே கூப்பிடுறா. இது ரொம்ப தப்பான காரியம், நாம பார்த்துக்கணும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு நாம் எந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கோங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மரியாதை கொடுக்கறது அப்படிங்கறத மனசுல இருக்கட்டும், இருந்தாலும் சாதாரணமாக ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்த பிறகு அவன் புத்தி தெரிஞ்சுட்டு வாழற பரியந்தம், அதற்கு பிறகும் மரண பரியந்தம் அவன் எப்படி பழக்கிறான், எப்படி வாழறான், எதனால இந்த அளவுக்கு வந்திருக்காங்கிறதெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு. வேதங்கள் சொல்றது மாத்ருதேவோ பவா, பிதேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா அப்படின்னு வேதங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறது. வேதாத்தியம் எல்லாம் முடிச்ச பிறகு என்ன சொல்றார் குருவானவர் சிஷ்யனுக்கு, நீ தனியா போய் வாழணும், வாழும்பொழுது நீ எப்படி வாழணும் அப்படின்னு அந்த வாழ்க்கை நெறிய சொல்லக்கூடியதான வேத பாகமானது முதல்ல சத்யம் வதா தர்மம் சரா சொல்லிட்டு ஆச்சாத்திய தேவோ பவா வரிசனு மாத்ரு தேவோ பவா, அம்மாவை தெய்வமாக நினைக்கிறவனாக நீ இருக்கணும் அப்படி. ஏன் தெரியாத எனக்கு தெரியும், ஆனா என்னாச்சுன்னு ரொம்ப சந்நிகிதமா இருக்கிறதுனால நாம் யாரோட ரொம்ப ஜாஸ்தி பழகிருக்கோம், முதல்ல இருந்து அம்மாவோட தான், அப்பாவோட அப்புறம் பிறந்த கணத்திலிருந்து அம்மாவோட தான் பழகிருக்கோம். ரொம்ப ஜாஸ்தி பழகினத்தினால மரியாதை குறைஞ்சு போச்சு பாருங்க, ஏன் மரியாதை குறைஞ்சு போச்சு, ரொம்ப ஜாஸ்தியா பழகினத்தினால அம்மாவை கண்டு நம்ம சாதாரண வியக்தின்னு நினைச்சுட்டோம். வியக்தி சாதாரணமாக மனுஷியா தான் இருக்கலாம், ஆனா அந்த வியக்தி நமக்கு பண்ணினதான உபகாரம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணினா, வேற யாரும் இந்த ஜன்மாவில உங்களுக்கு பண்ண முடியாததான உபகாரத்தை பண்ணிக்கொண்டே இருக்க, அதனாலதான் அம்மாவுக்கு அவ்வளவு சக்தி. மீதி தேவதைகள்லாம் நம்ம நினைக்கிறோம் கண்ணால பார்க்கல, கண்ணால பார்த்துட்டு நீங்க உபகாரத்தை அடையக்கூடியதான தெய்வம் இது அப்படின்னு விசேஷமாக சாஸ்திரங்கள்ல சொல்றதை வச்சுட்டு ஆச்சாரியால் இந்த மாத்ரு பஞ்சகம்னு அஞ்சு ஸ்லோகங்களை எழுதியிருக்க. இந்த அஞ்சு ஸ்லோகத்துக்கு ஒரு வருஷம் சொல்லலாம், ஆனா பிரயோஜனம் என்ன, நம்ம மனசுல கொஞ்சம் பதியணும் அவ்வளவுதான். அதுலயும் நம்ம இங்க இருக்கிறவா எல்லோருமே வேதாந்தத்தை வாசிச்சவா, அதனால் நிறைய நேரம் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா முக்கியமான விஷயம் மட்டும் சொல்றேன், இதற்கு முன்னால ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை எழுத வேண்டியதான நிர்பந்தம் ஏன் வந்துடும், ஒவ்வொரு விவகாரமும் ஒரு சந்தர்ப்பம்னு நமக்கு தெரியறதோ இல்லையோ. தியாகராஜர் அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு தான் ராம விக்கிரகத்தை, அந்த ராம விக்கிரகத்தை அவர் அண்ணா கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டார், நதியில் திண்டாடினார், அதை இல்லாமல் அவரால் வாழ முடியல, சாப்பிட முடியல, ஆனால் ஒரு நாளைக்கு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வர, வரும்பொழுது நனுபாலிம்ப நடத்தி வச்சுக்குவோம். ஏன் நேற்று நாள் டிலே, நடந்துன்னு வரணும், நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க நடந்து வரலா அப்படின்னு பாடினாராம். ஸோ இந்த பாட்டுல நமக்கு என்ன தெரிகிறது, ஒரு சந்தர்ப்பம் ஒன்று தெரிகிறது இல்லையா. இதே போல ஒரு சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல பாடினான்னு நமக்கு தெரிகிறது. அதே போலயே இந்த மாத்திர பந்தக்கம் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு இடத்துல பாடின. ஆச்சாரியாளுக்கு பாட வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் ஏன் கிடைச்சது, இந்த ஸ்லோகத்தை செய்ய வேண்டியதான சந்தர்ப்பம் ஏன் கிடைச்சது? ஆச்சாரியால் சின்ன வயசுலயே அவருக்கு வேதாத்தியனங்கள்லாம் பண்ணியாச்சு, சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணிவிட்டார். இவருக்கு சன்னியாசம் வாங்கி கொள்ளணும். சன்னியாசம் வாங்கிக்கணும்னு என்ன பண்றா தெரியுமா, அம்மா கொடுப்பாளா? அப்பா இல்லை, அப்பா கிளம்பிட்டார், அம்மா தான் இருக்கா, ஒரே ஒரு பையன். சன்னியாசத்துக்கு பர்மிட் பண்ணுவாளா அம்மா? அம்மா விட்டு போயிடலாமா? அதுக்காக என்ன பண்ணினார், யோக சக்தியினால ஒரு முதல்ல தன் காலை பிடி ஸ்நானம் பண்ணும் பொழுது காலை பிடிச்சா போல சொல்லிட்டு அம்மாவை கேட்டார். என்ன முதல்ல பிடிச்சுட்டு நான் பிராணை விட்டுறேன், போயிட்டே இருக்கேன் அப்படின்னார். அம்மா அழுதா, என்ன பண்ண முடியும்? அப்ப சொன்னார், இப்ப வந்து நான் சன்னியாசம் வாங்கினேன், முதல்ல விட்டுறேன் வேற ஜென்மா, அதனால சன்னியாசத்துக்கு பர்மிட் பர்மிஷன் கொடுக்கணும்னு விடுவாளா? என்ன பண்ண, அம்மா பார்த்தாளாம், என் குழந்தை எப்படியும் வாழ்ந்திருக்கணும், என் கண்ணு மறவா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எங்கே இருந்தாலும் சௌக்கியமா இருக்கணும், இந்த எண்ணம் வருமா? முதல்ல பாருங்க, எப்படிப்பட்டதான சூழ்நிலை இருந்த சூழ்நிலை இருந்தாலும் பையன் சௌக்கியமாக இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் அம்மாவுக்குத்தான் வரும். தனக்கு எவ்வளோ ஆபத்து வந்தாலும் சரி, எவ்வளோ கட்டம் இருந்தாலும் சரி, ஏன்னா வேற யாரும் இல்லை தன்னை பார்த்துக்கிறதுக்கு, அப்பா இல்லை, ஆத்துக்காரன் காலமாயிட்டார், இவர் ஒருத்தந்தான் பையன், 5 வயசு ஆண் குழந்தை துணை, அந்த குழந்தை குழந்தையும் இல்லைன்னு போயிட்டுதான்னு வச்சுக்கலாம், தான் எப்படி இருப்பார், நிராதாரமா எங்கே சம்பாதிப்பா, எப்படி சாதித்து வாழ்வா, ஒன்றும் தெரியல. என்ன பண்ணீங்கன்னா, என்ன ஏதோ இருந்தா வாழ்ந்தா போறோமாப்பா அப்படின்னு கொடுத்துடலாம் பர்மிஷன். அதை வாங்கிட்டு கடைசியில் அம்மா விட்டு போறப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு போற, அம்மா நீங்க எந்த மரண சந்தர்ப்பத்தில் என்ன நினைச்சா போறோம், நான் வந்துடுவேன், உனக்கு எப்படி தெரியும், அது உனக்கு வேண்டாமா, நீ நினைச்சா போறோம் அந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பின. அங்கிருந்து ஆரம்பிச்சு நர்மதா நதி, எங்க இங்க கீழே வந்து ஊர் இருக்கு பாருங்க, காலடிங்கிற ஊர் கேரளாவில் இருக்கு, அங்கிருந்து ஆரம்பிச்சு நர்மதா நதி தீரம் வரைக்கும் நடந்து போறார் ஆச்சாரியனை பார்க்க. அங்கே நர்மதா நதி தீரத்தில் ஆச்சாரியார் ஒரு குகையில் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். நர்மதா நதிக்கு பிரவாகம், அந்த குகைக்குள்ளெல்லாம் ஜலம் வருது. இவர் பார்த்தாராம், நம்ம குருவனுடைய ஜலம் அவருக்கு ஜலத்தினால ஹிம்சை வரப்படாதுன்ற கமண்டலத்தில் ஜலத்தை எல்லாம் ஆகர்ஷணம் பண்ணி வச்சுட்டார். கொஞ்ச நேரம் ஆனப்பறம் குரு வழியில் வந்தார். வந்தது பார்த்துமே நமஸ்காரம் பண்ணினார். இவர் யாரையாவது வந்தா நம்ம என்ன யாரப்பான்னு கேட்போம், அவ்வளோதானே கஷ்டம்னு கேட்டார். இவருக்கு பதில் சொல்றாராம், நீ யாருன்னு என்ன இந்த கேள்வி கேட்கிறீள, நான் யான்னு அறிவதற்காகத்தானே நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், என்ன போய் நான் யாருன்னு கேட்கிறேன், இந்த கேள்வி நான் உங்களை கேட்கணும், நீ என்ன கேட்கிறீள என்ன பண்ணுது. ஆனாலும் பிரிவா கேட்டா நீ இப்படி கேட்கப்படாதுன்னு சொல்லலாமா, சொல்ல மாதிரியா குறைச்சலும் இல்லையா? அது ந பூமின் ந தோயம் ந தேஜோ ந வாயுர் நகம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூகா அனைகாந்திகத்வா சுஷுப்தே கதி தத்ததேகோ வசிஷ்டஸ்ய வக்கேவலோஹம் நான் பூமியில நான் ஜலமில்ல நான் அக்னி இல்ல நான் வாயு இல்ல நான் இவருடைய சமூகம் இல்ல நான் மனசு இல்ல நான் பிராணம் இல்ல இவைகள்லாம் போன பிறகு நீக்கின பிறகு எது மிச்சம் இருக்குமோ எஞ்சி நிற்குமோ அதுதான் நான் என்று நினைக்கிறேன், பரமசிவஸ்வரூபமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு ததேகோ வசிஷ்டஸ்ய வக்கேவலோஹம் அப்படின்னு 10 ஸ்லோகங்கள் சொன்னாராம். இதுக்கு தசஸ்லோகின்னு பேர். அவர் பார்த்த, இத்தனை நாளா தபஸ் பண்ணி என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேனோ அது முழுக்க சொல்லிவிட்டேப்பா, இனிமேல் உனக்கு என்ன சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு உனக்கு, இருந்தாலும் வந்திருக்கே பரவாயில்ல, க்ஷயமா இருன்னு சொல்லி அவருக்கு சன்னியாச தீட்சையை கொடுத்து, என்ன முன்னால ஆப சன்னியாசம் தானே வாங்கிட்டார், சன்னியாச தீட்சையை கொடுத்து அவருக்கு சங்கர்னு பேரை வச்சு பிறகு அவரை அனுகிரகம் பண்ணினாரா, நீ காசி க்ஷேத்திரத்துக்கு போகணும், பிரம்மசூத்திராதிகளுக்கும் உபனிஷத்துக்கும் பகவத்கீதைக்கும் பாஷ்யம் எழுதணும் அப்படின்னு பாஷ்யத்துக்காக எத்தனையும் சொன்னார். சரின்னு அங்கே போயிட்டு அவர் பாஷ்யங்கள்லாம் பண்ணினார். பண்ணிவிட்டு அப்படியே தேகங்கள்லாம் திரும்பி வந்துட்டே இருக்கார். வந்துட்டு இருக்கிற காலத்தில் விசேஷமாக என்னாச்சு, தன்னுடைய சூத்திர பாஷ்யங்கள்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கிற காலத்தில் திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த அம்மாவுக்கு காலகத்தி ஆக போறது, மரண சந்தர்ப்பம் வந்திருக்கு. அப்ப என்ன சொன்னாரா, மரண சந்தர்ப்பம் வரும் பொழுது பையன் சொன்னாரோ இல்லையோ அந்த ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணினார், அந்த பையனை பத்தி நினைச்சாலாம் அம்மா, நினைச்ச மாத்திரத்தினால என்ன எடுத்தனர், எங்கேயோ இருந்தவர் அவருக்கு அந்த யோக சக்தியினால தன் இடத்துக்கு வந்துவிட்டார். வந்த பிறகு அந்த க்ஷேத்திரத்தில், காலடி க்ஷேத்திரத்தில் என்ன பண்ணினார், இந்த அம்மாவுக்கு சம்ஸ்காரம் சன்னியாசி பண்ணப்படாது, பழைய நாளில் இப்பெல்லாம் பண்ணப்படாதுன்னு ஓகேன்னு போயிடுவான். இப்போ இருக்கிற பரிஸ்தித்திக்கு என்னடானா, சரி பண்ணப்படாதான்னு போயிடுவான் விவகாரம் முழுக்க. ஆனால் பழைய நாளில் தப்பு, சம்ஸ்காரம் பண்ணணும், யாரும் பண்ண மாட்டோன்ட்டாரா, என்ன சன்னியாசம் வாங்கிட்டார் இவர் அப்படின்னு சொல்லி கோபம். என்ன பண்ணுறதுன்னு யாரும் ஒத்துழைக்கலை, என்ன பண்ணுவார், இவரும் ஒருத்தர் சன்னியாசி அம்மாவுக்கு பண்ணணும். அந்த சந்தர்ப்பத்தில் அம்மா உயிரோடு இருந்தால் வர்ற சமயத்தில் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். மரண சந்தர்ப்பத்தில் எனக்கு ஈஸ்வர தர்சனம், பரமாத்ம தர்சனம் வேணும்னு கேட்குறாம, ஏன்னா எம் எம் பாவம் ஸ்பரந்தேவம் தியஜத்யந்தே கலேபரம்னு இருக்க வேணும்னார். தன்னுடைய யோக சக்தியினால பார்வதி பரமேஸ்வரால் காணும்படி பார்த்தார் சொன்னாராம். அந்த அம்மா சொன்னா, இத்தனை நாளாக நான் பத்மநாபனை பார்த்து தான் வழக்கம், அவர் இடத்துல தான் எனக்கு மனசு செல்றது அப்படின்னாரா. அப்பொழுது மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணின, தியானம் பண்ணும்பொழுது அவர் பத்மநாபாக தர்சனம் கொடுத்த, அதையும் கேட்டார், அப்புறம் பிராணனை விட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் இவாள்லாம் இவளுக்கு சம்ஸ்காரம் பண்ணப்படாதுன்னு சொல்ற காலத்தில் தானே சம்ஸ்காரம் பண்ணின, தன்னுடைய வீட்டுக்கு பின்னாலேயே, அந்த வீட்டுக்கு பின்னாலேயே அம்பாளை பதிச்சு இது பண்ணினான்னு சரித்திரம் சொல்றது சங்கர விஜயம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த அம்மா அவனுடைய கௌரவத்தை ஒரு க்ஷணம் நினைச்சு பார்க்கிறார். அந்த பார்க்கும் பொழுது அவர் சொன்னது அவர் மனசுலேருந்து தானா ஓடி வந்த ஸ்லோகங்கிறது, முக்தாமணிக்கும் நயனம்மே திஜிவேதம் சுதப்தம் சுதத்துவம் இத்யுக்தவத்யாஸ்தவவாதி மாதா ததாம்யஹம் தண்டுலமேவ சுஷ்கம். இந்த கடைசி க்ஷணத்தில் வாக்கில் அரிசி போடுவா, இதை வாக்கரிசி போடுறதுன்னு பேர். இது என்ன, பக்தர்கள் எல்லாரும் பந்துக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வாக்கில் அரிசியை போட்டு அனுப்புவா. இது எதுக்கு தெரியுமோன்னா, பிராணன் விட்ட பிறகு 8 மணி நேரத்துக்குள்ள சம்ஸ்காரம் பண்ணியாகணும். அது என்ன 8 மணி கணக்குன்னு, அந்த ஜீவனுக்கு இன்னும் பசிதாகம் இருக்கு. பசிதாகம்ங்கிறது சாதாரணமாக எல்லோருக்கும் இருக்கும், சரீரம் போன பிறகும் அந்த ஜீவனுக்கு பிராணனுக்கு பசிதாகம் இருக்கும். அந்த பிராணன்ல 9 பிராணம் தான் போயிருக்கு, 1 பிராணம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். பிராண அபான வியான உதான சமானம்னு 5 காத்தும் போயிருக்கு. இந்த 5 காத்துக்கும் அசிஸ்டன்ஸா இன்னொரு 5 பேர் இருக்க, நாக கூர்ம கிருக்கர தேவதத்த தனஞ்சயா அப்படின்னு 5 பேர். இல்ல இந்த தனஞ்சயன்னு ஒரு காத்து இருக்காரு, அந்த காத்து இந்த சரீரம் விட்டு போக மாட்டாளாம், இங்கே இருக்க, மீதி 9 காத்து தான் போயிருக்கு. சமுத்கிராமந்தம் பிராணோத்துக்கிராமதி பிராணமனோத்கிராமந்தம் சர்வே பிராணானோத்கிராமந்தின்னு இந்த ஒரு போகும்பொழுது 9 பிராணங்கள் தான் போகும், 1 பிராணம் இங்கே இருக்கு. அது யதீஸ்வரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விஷயம் ஒன்று தான். அப்போ என்னாச்சுன்னா, மற்றவருடைய இந்த பிராணம் சரீரத்தை விட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் சரீரத்தை எரிக்கிறது. எரிச்சோமையானால் சரீரம் விட்டு போயிடும், அப்பொழுது அந்த பிராணம் வெளியில் போயிடும். ஆனால் யதீஸ்வரராக இருந்தால் அவளுக்கு அவளை எரிக்கிறது இல்லை. ஏன் எரிக்கிறது இல்லை, அவளுடைய சரீரம் ஆல்ரெடி ஞானத்தினால எரிக்கப்பட்டது. ஞானாக்னிதக்த கர்மானம் தமாஹு பண்டிதம் புதா அப்படின்னு ஞானம்ங்கிற ஒரு அறிவானது அவளை எரிச்சாச்சு, அந்த அக்னியானது எரிச்சாச்சு. ஒரு தரம் எரிச்சதான பதார்த்தத்தை மறுபடியும் எரிக்கிறதுல ஏதாவது விஷயம் உண்டா, அதுக்காக என்ன சொல்லுவா தெரியுமோ, நான் அந்த யதீஸ்வராளுடைய சரீரத்தை மட்டும் எரிக்கிறதுல புதைக்கிறது, புதைச்சி விட்டா அந்த காத்து உள்ள தானே இருக்கு, அது என்ன பண்றது, அதற்காக கபாலத்துல மோட்சம் பண்ணுவான், தேங்காய அடிப்பா, அத அந்த தலையானது வெடிச்சா அதுல இருந்து சுஷும்னா நாடி வழியா அந்த பிராணம் போகுமா, அந்த பிராணம் போனா அவளுக்கு பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல விசேஷமாக அதிஷ்டானங்கள் துளசி கோட்டை இவைகள்லாம் வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்க. இப்படி இருக்கக்கூடியதான சந்தர்ப்பத்துல அந்த சரீரத்தில் 8 மணி நேரம் இன்னும் பிராணம் இருக்கிறதுனால அந்த பிராணம் பசிக்கும். அது அந்த பசிக்கிறப்ப எப்படி கிளம்புறது, அதுக்காக என்ன பண்ணணும், கொஞ்சம் வாக்கில் அரிசி போடுவா, இந்த அரிசியை இன்னைக்கு போடுறேனே இந்த வாக்களை அப்ப பாக்குற இந்த வாக்கு என்ன எப்படி இப்படி கூப்பிடுது, முக்தாமணிஸ்வம் நயனம் அமேதி என் முத்தேன்னு கூப்பிட்டியம்மா. முக்தாமணின்னா முத்து, குழந்தைய பார்த்த முத்தேன்னு கூப்பிட்டியே, என் கண்ணேன்னு கூப்பிட்டியே, நயனம் அமேதி ராஜேதி என்னுடைய ராஜான்னு கூப்பிட்டியே, ஜீவேதி சிரம் சுதத்துவம் நீ வாழ்ந்துன்று சௌக்கியமாயிரு ஆனந்தமாயிரு. ஒரு தினம் தும்மல் துமினா சிரஞ்சீவியும் பவளம். ஏ தும்மிதானே சே அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, பக்கத்துல நம்ம தூமினா ஏன் அப்படின்னா இவளா தும்மினா சாரிங்கிறான் எக்ஸ்கியூஸ் மீங்கிறான். அந்த குழந்தை தும்மினா மட்டும் சிரஞ்சீவிங்கிறது என்ன விவகாரம், அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் வரப்படாதுன்னு சொல்வலாம். அந்த குழந்தை மேல அவ்வளவு ஒரு அன்பு, அலாதியான ஒரு அன்பு. ஜீவேதி சிரம் சுதத்துவம் இத்யுக்தவத்யாஸ்தவவாசி மாதா. அம்மா இப்படி நீங்க என்ன சொன்னீங்க, எத்தனை தரம் அழிச்சிருப்பேன் இந்த வாக்குனால, இன்னைக்கு என்னால என்ன திருப்பி கொடுக்க முடியுது, இன் ரிட்டர்ன் ஒன்னும் பண்ண முடியல. ததாம்யஹம் தண்டுலமே வசுஷ்கம், என்னால முடிஞ்சது இப்ப சுஷ்க தண்டுலம். அது என்ன அரிசி தான் போடுறேன் சார், அன்னத்தை போடல, அண்ணன் போடப்படாது அரிசியை தான் போடணும். இப்ப விவகாரம் என்ன, ஏன் அண்ணன் போடப்படாது, அன்னைக்கு சமைக்கப்படாது, சமைச்சா தானே அண்ணன் வரும், இல்ல எங்கேயிருந்து கொண்டு வந்து போடுறதா அன்னத்தை, என்னடா சார். அதனால அன்னத்தை போட முடியாம வெறுமுன்னு அரிசியத்தானே நான் போட்டு இருக்கேம்மா. இப்ப பாருங்க நீங்க என்ன எவனுக்கு எவ்வளவு உதவி இருக்கு, எத்தனை தரம் என்ன முத்து என் முத்து என் கண்ணு என் ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டுருக்கேளே, எவ்வளவு நான் எவ்வளவு துன்பம் பண்ணினாலும் எவ்வளவு ஹிம்சை பண்ணினாலும் இப்படி கூப்பிட்டதான அந்த வாக்கில நான் என்ன பண்றேன் பார்த்தேடா, இது ஏதாவது சரியா இருக்கா, வேற ஒன்றும் பண்ண முடியல. யாரா இருந்தாலும் சரிதான், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் அவன் அம்மா அப்ப காரணம் பண்ண வாக்கரிசி தானே போடுறா, வேற என்ன போட முடியும், இட்லி சாம்பார் விட முடியுமா, ஒண்ணு முடியாதுன்னு வாக்கரிசி தான் போடணும். அப்ப என்ன நீங்க எனக்கு பண்ணினதான உதவிக்கு நாங்க என்ன பதில் சொல்ல முடியும் பாருங்க, நமக்கு அம்மா இடத்துல எந்த அளவுக்கு நம்ம கடன்பட்டிருக்கோங்கிறது ஒரு சின்ன விஷயத்தினாலேயே சொல்லிவிட்டார். முக்தாமணித்வம் நயனம் அமேதி ராஜேதி ஜீவேதி சிரம் சுதத்வம் சிரஞ்சீவ ஜீவேதி சிரம்னு இருக்கு ஸ்லோகத்துக்காக, சிரஞ்சீவா சிரஞ்சீவான்னு பத்து தரம் சொல்லியிருக்காளாம், எத்தனை தரம் ஒவ்வொரு தரம் அப்படி சிரஞ்சீவான்னு எத்தனை தான் நீங்க சொன்னீங்களே, அப்படிப்பட்டதான உங்க வாக்குக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இவ்வளவு ஹெல்ப் பண்ணின உங்க வாக்குக்கு நான் என்ன பண்ண போறேன், இத்யுக்தவத்யாஸ்தவவாசி மாதா ததாம்யஹம் தண்டுலமே வசுஷ்கம். அதோட மட்டுமில்ல, அம்பேதி தாதேதி சிவேதி தஸ்மின் பிரசூதி காலே யத ஓஜ உச்சை கிருஷ்ணேதி கோவிந்த ஹரே முகுந்தே பியஹோ ஜனன்யை ரசிதோ யமஞ்சலி. இன்னைக்கு ஏதோ என்ன சொல்றதுன்னு இருக்கட்டும், நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கேன் தெரியுமா, அது மனசால நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு குழந்தையானது அம்மாவுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வர்றதுங்கிறது வந்து அது ஸ்திரீகளுக்கு ஒரு புனர்ஜன்மா. புனர்ஜன்மான்னா அது நிஜமாகவே மறுபடியும் அவ பொழைச்சு கிடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஒன்னு இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துறேன்ட்டோம், பழைய நாள் இவைகள்லாம் கிடையாது, அது ரெகுலரா தான் வரணும். ஒரு கையோ ஒரு காலோ முன்னால வந்துருதுன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை வெளியில வர்றது ரொம்ப சிரமம். சிரசோதயம் தான் வரணும், தலை வழியாகத்தான் வரணும், தலை வழியாக வரதுனால்தான் போறப்ப கால் வழியா எடுத்துன்னு போறா, போறப்ப தலை வழியா எடுத்துட்டு போக மாட்டான், ஏன்னா எந்த வழியில போனாலும் அதுக்கு ஆப்போசிட் வழியா தானே போகணும், தலை வழியா உள்ள வந்தான், அதனால போறப்ப கால் வழியா எடுத்துன்னு போற. அதுலயும் அந்த கட்டடத்துல ஏழுக்கு ஏழு இதுதான் கட்டுவா, இது ஏழு என்ன அதெல்லாம் இன்னைக்கு சொல்லப்படாது, அதெல்லாம் அபரகாரியங்கள் சொல்ற லெக்சர்ல சொல்லணும், நல்ல விஷயத்தை சொல்ல அது ஏன் சார் ஏழு கொம்பு கட்டுறான், அது ஏன் இப்படி கட்டுறான், அதெல்லாம் இருக்கட்டும். சாஸ்திரம் எல்லாத்தையும் சொல்றது ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு எல்லாத்தையும் எல்லா விஷயங்களும் சொல்றதுக்கு வேதம் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, அதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு. ஏன் சொல்லணும்னு, இப்படி அந்த அந்த கர்ப்பத்திலிருந்து அந்த குழந்தை வெளியில வரத்துக்குள்ள அந்த அம்மா படுற கஷ்டம் இருக்க அது இன்னதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற அந்த பிரசவ சமயத்துல சரீரத்திலிருந்து அந்த அம்மானுடைய வயத்திலிருந்து வெளியில வர காலத்துல கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சூழ நோயின்னு வரும், அந்த பிரசூதி சமயத்துல வரக்கூடியதான வலி இருக்கு பார்த்தேளா, அந்த வலி என்ன, சூல வலி மாதிரி. சூலத்தினால ஒவ்வொரு தரம் குத்திண்டே இருந்தா எப்படி இருக்குமா, அப்படி வலக்கியம்னு சொல்ற. இது எப்படி தெரியறது, ஆயுர்வேதத்துல இருக்கு. ஆச்சாரியாளுக்கு எப்படி தெரியும் கேட்கப்படாது, இதெல்லாம் ஆம்பளையாச்ச அனுபவிச்சா தானே தெரியும். நம்ம ஜனங்க எல்லாரும் கேட்பா விவகாரத்தை முழுக்க, ஆனா தெரியுனதுக்கெல்லாம் ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த ஆயுர்வேதத்துல பிரசவ வலி எது, பிரசவ வலி வந்து பொய்யான பிரசவ வலி எது என்ன, இது வேற விவகாரம் முழுக்க. பிரசவ வலின்னு ஆரம்பிச்சு டாக்டர்ல சேர்த்துப்பா, ஒரு ரெண்டு நாள் அப்புறம் குறைஞ்சு போயிடும், மறுபடியும் வரும். இது என்ன விவகாரம், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன ஏது, இவைகள்லாம் விஸ்தாரமாக அஷ்டாங்க ஹிருதயம்ங்கிற கிரந்தத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கா, இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் என்ன, அந்த பிரசவலி சந்தர்ப்பத்தில் உடம்பு முழுக்க சூலத்தினால குத்தினா எப்படி வலிக்குமா அப்படி வலிக்குமா. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுறா, அம்பே சீட்டாது அம்மா அப்பான்னு கத்துறாளாம், ஐயோ புயோன்னு கத்துறா இந்த காலத்தில். அப்பெல்லாம் அந்த வழக்கம் இல்லை, சம்ஸ்காரம் இல்லை, எப்படி இருந்தாலும் எப்படி அம்மான்னு கத்துவா அப்பான்னு கத்துவா, அம்பே தி தாதே தி சிவே தி தஸ்மின் பிரசூதி காலே எதவோ சவுச்சை உறக்க கத்தினேரமா. என்ன தாங்க முடியாததான வலி, நம்ம கொஞ்சம் அளவுக்கு வலி இருக்குமேனால் தாங்கிப்போம், அதுக்கப்புறம் வேணுன்னா முக்குவோம், அதுக்கு மேல வலி வந்ததுன்னா கொஞ்சம் கத்துவோம் அழுவோம். இது என்னன்னா தாங்க முடியாததான பிராணம் போறா போல இருக்கு, ஒன்றும் சொல்ல முடியல. அந்த சமயத்துல காற்று வச்சு கத்தத்தான் வேணும், கத்தி நிலைமா அம்பே தீட்டா தேதி சிவே தி தஸ்மின், வேற ஒன்றும் சொல்ல முடியல, அம்மா அப்பா ஐயோ அப்படின்னு கத்தி நில சிவே தி தஸ்மின் பிரசூதி காலே எதோத உச்சை, இப்படி உறக்க கத்தினேள். என்ன, நம்ம உறக்க கத்தினா நமக்கு வலி குறையும்னு ஒரு எண்ணம், சாதாரண சைக்கலாஜிக்கலா, ஏன் அழறா அடிபட்டா ஏன் அழறா, அழுதா நமக்கு ஏதோ குறையும்னு ஒரு எண்ணம், அவ்வளவுதான். நிஜமா அழுதா இன்னும் சிரமம்தான், ஆனா விவகாரம் என்ன, தாங்க முடியாது, சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்கா கத்த தொடங்குவா அழ தொடங்கினா இப்படி நீங்க கத்துனால. கிருஷ்ணே கோவிந்த ஹரே முகுந்த, அந்தம்மா கிருஷ்ண பக்த, பத்மநாப சுவாமியோட அவ்வளவு ஒரு பக்தியா இருந்தா. அதனால அந்த வலி சந்தர்ப்பத்திலையும் நீங்க கிருஷ்ணே கோவிந்த ஹரே முராரே இத்திய அஹோ ஜனன்யை இப்படி கத்தின உங்களுக்கு என்னால என்ன பண்ண முடியும், ரசிட்டோ யமஞ்சலி, இப்படி ஒரு அஞ்சு ஸ்லோகம் உங்க மேல எழுதினேமா, வேற ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியும், இப்படி எல்லாம் உங்களுக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்தேனே, இவ்வளவு துன்பம் கொடுத்ததான எனக்கு நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு. இப்ப ஏதாவது காசு கொடுத்து அனுப்ப முடியுமா, ஏதாவது கடுகாதம் கொடுத்து அனுப்ப முடியுமா, விவகாரம் முழுக்க பாருங்க. என்னதான் உலகத்தை எல்லாம் என்ன போற்ற சங்கரர் வந்து பெரிய அத்வைத மதத்துக்கே இவ்வளவு தூரம் பண்ணினார், பிரஸ்தானத்திலேயே பாஷ்யம் எழுதினார், எல்லா மதங்களையும் திருப்பி எழுத்தார், வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணினார், எல்லாம் நன்னாத்தான் இருக்க கேட்கறதுக்கு. ஆனா உங்களுக்கு நான் என்ன பண்ணினேன், உலகத்துல என்ன போற்றட்டும், என்ன ரொம்ப பெரியவன் சொல்லட்டும், உலகத்துல நான் பெரியவனா இருக்கேன், ஆனா எனக்கு சகாயம் பண்ணினதான உங்களுக்கு நான் என்ன பண்ணினேன்னு யோஜனை பண்ணி பார்த்தா ஒன்னும் தெரியலையம்மா, இவ்வளவு நீங்க எனக்கு கொடுத்துருக்கல, என்னால ஒன்றும் பண்ண முடியலையேன்னு இந்த ஸ்லோகத்தை எழுதுறது தவிர ஒன்றும் பண்ண முடியலையே. அம்பே தி தாதே தி சிவே தி தஸ்மின் பிரசூதி காலே எதவோ சவுச்சை கிருஷ்ணே தி கோவிந்த ஹரே முரரே த்யஹோ ஜனன்யை ரசிதோ யமஞ்சலி அஞ்சலி நமஸ்காரம் பண்ணி இந்த அஞ்சு ஸ்லோகம் எழுதுறேமா. எப்படி அஸ்தாம் தவதியம் பிரசூதி சமயே துர்வார சுலவ்யதா நைருத்யம் தனு போஷ சோஷணம் மலமயி சய்யாச சம்வத்சரி ஏகஸ்யாபி ந கர்ப்பபார பரண க்லேசஸ்ய யஸ்யாஹ க்ஷமஹ தாதும் நிஷ்க்ருதி உன்னதோபி தனயஹ தஸ்யை ஜனன்யை நமஹ. அந்த அம்மாவுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன், என்ன பண்ண முடியும், அஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயே துர்வார சுலவ்யதா. அந்த பிரசவ வேலைக்கு சம்ஸ்கிருதத்தில் சூலவியதான்னு பேர், சூலம்னு பேர். அது எப்படின்னு பத்து தரம் பத்து பக்கத்துலையும் சூலத்தினால குத்தினா எவ்வளவு வலியோ அதில் அவ்வளவு வலி இருக்குமா. ஏன்னா அந்த சர்ப்பு சரீரமானது ஃபாரின் பாடி, நம்ம சரீரத்தில் இருக்கிற வேற ஒரு சரீரம், அது என்னாச்சு அது வழியில் வரணும், அது வரப்ப ஏற்படக்கூடியதான ஒரு துன்பம் இருக்க அது சொல்ல முடியாது. சில சமயத்தில் அந்த தாங்க முடியாம பிராணமும் போயிடும். அப்படி போனவா ரொம்ப பேர் இருக்கா, இப்பவும் கூட பிரசவம்னு சொன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறான் டாக்டர் வந்து. பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை வந்து பார்க்கணும், மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு மாதம் வந்து பார்க்கணும், மாதம் மாதம் ஸ்கேன் எடுக்கணும், என்னமோ பண்ணிட்டு இருக்கா. இல்லை ரைட்டா தப்பா டாக்டர் கேட்டுங்க, எனக்கு தெரியாது. விவகாரம் முழுக்க ஏன்னா இந்த ஏன் அவ்வளவு ஒரு பயம் எதுக்கு, அவ்வளவு பத்திரம் எதுக்கு, இல்ல இந்த பிரசவம்னு சொன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தா அம்மா பிராணமும் போயிடும், குழந்தை பிராணமும் போயிடும். அந்த குழந்தை பிராணமானது ரொம்ப இப்பதான் புதுசா இருக்கு, அதுக்கு கொஞ்சம் தகராறு இருந்தாலும் பிராணம் போயிடும். அதே சமயத்துல வலியை தாங்க முடியாம அம்மா பிராணமும் போயிடும், நம்மளால காப்பாற்ற முடியாது அந்த தர்மத்தில். ஆகையால் இந்த சூலவியசாங்கிறது ரொம்ப பத்திரமா இருக்கணும். இது பிரசவ சமயத்துல வந்ததுங்கிறதுமா அது இருக்கட்டும். ஆஸ்தாம், என்ன அதை பத்தி போன ஸ்லோகத்திலேயே சொல்லிவிட்டேன், ஆஸ்தாம் அவதியம் பிரசூதி சமயே துர்வார சூலவியதா, எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீல அந்த பிரசவ சமயத்துல, இதுக்கு ஈடாக யாரால என்ன பண்ண முடியும், முடியாது. அது இருக்கட்டும். மற்றது என்ன, நைருச்சியம். ஒரு 10 மாசத்துக்கு என்னைக்கு கர்ப்பம் உண்டாச்சோ அணியிலிருந்து குழந்தை பிறந்து ஒரு 2 மாசம் வரைக்கும், அப்படின்னா மொத்தம் 12 மாசம் என்னாச்சுன்னா, நைருச்சியம், ருச்சின்னா நாக்கில சுவை, சுவையே கிடையாது. என்னடா, எதை சாப்பிட்டாலும் வாயில் இருக்கிறது, எதையும் சாப்பிட முடியல, வயத்துல பசிக்கிறது, ஆனா எதையும் சாப்பிட முடியல. எது சாப்பிடணும்னு நினைக்கிறாலும் அது கொடுக்க மாட்டேங்கிறான். எப்படி இருக்கு விவகாரம் முழுக்க, என்னன்னா பத்தியம்ங்கிறான் பழைய நாள்ல. இப்பெல்லாம் வெளியில போய் எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிட்டுருக்கா, அதான் குழந்தைகள் சரியா பிடிக்கல. விவகாரம் என்ன, நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சௌக்கியமா இருக்கணும். எதற்காக சொல்றது, இந்த அம்மாவும் சௌக்கியமா இருக்கணும், அந்த குழந்தையும் சௌக்கியமா இருக்கணும். அதற்காகத்தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த பத்தியங்கள்லாம் எதற்காக இருக்கிறது, அடுத்துதான் இந்த பிரஜை சௌக்கியமா இருக்கணுங்கிறது. நம்ம நாட்டுல எந்த ஒரு தர்ம பிரஜாவிருத்தியர்த்தம், விவாகமானதே தர்ம பிரஜை பிறக்கணுங்கிறதுக்காகவே தவிர ஏதோ குழந்தை பிறக்கிறான்னு அர்த்தம் இல்லை. ஆகையால் அந்த குழந்தை சௌக்கியமா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், நல்ல புத்தியோட இருக்கணும், இந்த தேசத்தை காப்பாத்துறவனா இருக்கணும், வாழ்க்கையில எல்லோருக்கும் சகாயம் பண்றவனா இருக்கணுங்கிற எண்ணத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக என்னடா, இது சாப்பிடப்படாது, அது முதல்லயே எதுவும் ஒத்துக்காது. எதை சாப்பிட்டாலும் நாக்குக்கு சுவையா இருக்காது. அந்த சரீரத்துக்குள்ள இன்னொரு ஜீவன் இருக்கிறதுனால பிடிக்கல, வயத்துல பசிக்கிறது, பசிச்சு சாப்பிட முடியல. சாப்பிட்டாலும் நமக்கு எது வேணுங்கிறோ அந்த சந்தர்ப்பத்தில் சாப்பிடப்படாது, சாப்பிடாது, திப்பினி தான் சாப்பிடணும்னு எப்படி இருக்கும் விவகாரம் முழுக்க. இப்படித்தானே கஷ்டப்பட்டான்னு. இதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காததான பதார்த்தத்தை தயார் பண்ணிட்டு வீட்டுல எவ்வளவு ராமராவணம் இருந்தா வீட்டுல நடக்கிறது, ஒரே ஒரு வேளை தான். இவர் தோசைன்னு நினைச்சா அந்த மாதிரி இட்லி பண்ணி விட்டா அவ்வளவுதான். அந்த சண்டை பிளாட் முழுக்க கேட்கறதுன்னு அப்படி இருக்கு லோக்கத்துல. ஆனா என்னடா விவகாரம், 10 மாச காலம் எதையும் உள்ள உட்கொள்ள முடியாதான ஒரு பரிஸ்தி, எது நாக்குக்கு சுவைக்கல, அப்படியும் ஏதோ உள்ள தள்ளினாலும் வெளியில தள்ளுறது, என்ன பண்ணுவேன், வாயில் எடுத்த பிறகு அது வேற வயத்தை வலிக்கிறது, வாயில் எடுக்காம இருக்க முடியல, வாயில் எடுத்தோம், எடுத்தா வயத்தை வலிக்கிறது, குழந்தைய வச்சுட்டு இருக்கேன் ஏன் இப்படி பண்றேங்கிற, சாப்பிடவும் முடியல, இதுக்கு நான் என்ன ஈடு கொடுப்பேன்னு சொல்லுங்க. பக்கத்துல என்ன இருச்சம், ருச்சி இல்லாததான நில, சுவையே இல்லாம ஒரு 8-10 மாசம் இருந்த. அதுக்கப்புறம் குழந்தைய பெற்ற பிறகு ஒரு 2-3 மாசம் வரைக்கும் அவ போடுற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, பத்தியம்னு இந்த மருந்து கொடுப்பா, அந்த மருந்தை சாப்பிடுறது. தீபாவளி இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிடணும், தவிர மருந்து சாப்பிட மாட்டேங்கிறான். இது ஒன்றும் விசேஷமே இல்லை. ஆனா அந்த சொண்டின்னு ஒண்ணு சொல்லுவா, பிரசவ சொண்டின்னு, அதை சாப்பிடுறது பார்த்தீங்களா, அது மகாகோரம், அதையும் சாப்பிட்டுருக்கா இந்த குழந்தைக்காக. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வரணும், அந்த குழந்தை சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டுருக்கேம்மா. அந்த பிடிக்காததான ஒரு பதார்த்தத்தை ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, இத்தனை நாள் விடாம எனக்காக சாப்பிட்டேன், இன்னும் குழந்தை பார்க்கல அந்தம்மா. நம்ம குழந்தை வெளுப்பா இருக்குமா, கருப்பா இருக்குமா, நீளமா இருக்குமா, கொட்டையமா இருக்குமா, அது சிரிச்சா முகம் இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, மனசுலயே கற்பனை பண்ணிட்டு பண்ணிட்டு அந்த குழந்தை இப்படி இருக்குமோ நினைச்சுட்டு நீ இவ்வளவு கட்டப்பட்டிருக்கேம்மா, இதுக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்க முடியுமா? நைருச்சம் தனு சோஷணம், அதுக்கு மேல தனு சோஷணம், உடம்பு இருக்கு பத்தில நாளுக்கு நாள் இழைச்சுண்டு போறது, அது ஒரு மாதிரி இல்லை. அது என்ன, ஆகாரம் உட்கொள்ள முடியல, உட்கொண்டதான ஆகாரம் பிடிக்க மாட்டேங்கிறது, சரீரமானது வேற விதமா போறது. இந்த சரீரத்தை என்னென்னமோ காப்பாத்தினேன், எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஆனா பிரசவம் வந்த பிறகு அது இஷ்டமா அது நடக்கிறது. நான் இருச்சம் தனு சோஷணம், சரீரத்துல என்ன வலின்னு சொல்ல முடியல, தலைவலி கால்வலி இப்படி படுத்துக்க முடியல அப்படி படுத்துக்க முடியல உட்கார முடியல எப்படி இருக்கு? ஒரு நாள் ரெண்டு நாள்னு பரவாயில்ல, பத்து மாசமும் அப்படித்தான். உட்கார்ந்தா வலிக்கிறது, படுத்துண்டா வலிக்கிறது, இந்த பக்கம் படுத்துண்டா வலிக்கிறது, வயசுல என்னமோ பண்றது கொமட்டுறது, பத்து மாசமும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இன்னைக்கு நம்ம பேசுறோம் கச்சத்தியத்து திருணோதி பஞ்சவிஷயக்காரர் சொல்றார், அந்த குழந்தை நீங்க யோஜனை பண்ணி பாருங்க, உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு பத்து மாசம் முன்னால நீங்க எப்படி இருந்தீங்கன்னு கேட்கிறார். வெறும் ஒரு பிந்துவா இருந்த நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ற? வெளியில போறான், போயிட்டு லேட்டா வர்றான், ராத்திரி 11 மணிக்கு வரான், அது வரைக்கும் அம்மா காத்துட்டு இருக்கா சாப்பிடாம. அந்த குழந்தைக்கு போட்டு அப்புறம் சாப்பிடணுமா? ஏன் அப்படி இருக்கான்னு அதுக்காக காத்துட்டு இருக்கா. அந்த குழந்தை போட்டா மரியாத அவனை வெய்யாம எல்லாம் பண்ணிவிட்டு அவன் சாப்பிட்ட பிறகு கேட்கறான், ஏண்டாப்பா இவ்வளவு லேட்டு? என்ன முன்னால கேட்டா கோச்சு சாதம் வேண்டாம்னு சொல்லிட்டான்னு குழந்தைக்கு அவ்வளவு பயப்படுறான்னு. அந்த குழந்தை சாப்பிட்டு ஆகணும், அவன் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு சாப்பிட்ட பிறகு கேட்கறான், எங்கே போனேன்? வெளியில போனா அப்படிதான் லேட் ஆகும். இவங்க நம்ம வெளியிலயே போகல பாருங்க, அதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கா. இதுல என்ன கேட்கறது என்ன? அப்படிதான் லேட் ஆகும். கச்சத்தியத்தி திருணோத்தி அத்தி கச்சத் யதா கச்சதின்னு இப்படி போறான் வரான் எதுன்னு சொல்றான், கேரே பண்ணாம இருக்கானே. இவன் எப்படி இருந்தா பாருங்க, நம்ம சரீரம் இருக்க இந்த சரீரத்துக்குள்ள என்னென்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். எத்தனை உருப்படிகள் இருக்க, ஒரு பக்கம் ஹார்ட் இருக்கு, ஒரு பக்கம் பேங்க்ரியாஸ் இருக்கு, ஒரு பக்கம் கிட்னி இருக்கு, அதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஒரு க்ஷணம் எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், அது வேலை செஞ்சுட்டே இருந்தாதான் நீங்க நிம்மதியா இருக்கு. ஏதாவது உன ஹார்ட் கொஞ்சம் நின்று போயிடுதுன்னு வச்சுங்களேன், நீங்க சௌக்கியமா இருப்பீங்களா சொல்லுங்க பாக்கலாம். இந்த பிளட் சுத்திட்டே இருக்க பிளட், அது கொஞ்சம் ஒரு இடத்துல நின்று போகட்டும், இவன் என்ன பண்ணுவான்? அதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தா நீங்க நிம்மதியா இருக்கேன், நான் சௌக்கியமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன்னு. இதை வேலை செய்ய வச்சது யாரு? அந்த அம்மாவுடைய சரீரம்னா இங்க வந்திருக்க. உங்க சரீரத்தில் இருக்கக்கூடியதான 7 தாத்துக்கள்ல 4 தாத்துக்கள் அம்மாவுது. அம்மாவுடைய சரீரத்தை விச்சுண்டு வந்திருக்குது. விவகாரம் பண்ணுங்க, ஏதோ அம்மா ஹெல்ப் பண்ணினா இல்ல, அம்மாவுடைய சரீரத்தையே பிச்சுண்டு இவனுக்கு வந்திருக்க. அது பெண்ணா இருக்குமேயானால் அப்பா தோல், ஆணா இருக்குமேயானால் அம்மா தோல். இது வேற சொல்ற கலர் எப்படியா இருக்கணும் இவன் டிசைட் பண்றதுன்னு விவகாரம் முழுக்க. ரெண்டு பேரும் கருப்பா இருந்தா குழந்தை பழக்க வெளுப்பா பிறந்திருக்கானு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கப்படாது. அதுக்கெல்லாம் வேற விவகாரம். இவ சரியான ஆகாரம் சாப்பிடலன்னு இப்படி மாறும். ஆயுர்வேதத்துல எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கேன், நம்ம கவனிக்கிறது இல்ல. ஆனா விவகாரம் என்ன, அந்த 10 மாசம் அந்த அம்மா படுற சிரமமானது அணு அணு சிரமம். அவளுக்கு தெரியாம தூக்கம் வந்து தூங்கணுமே தவிர தானா தூங்கினது ஒரு நாளும் கிடையாது. நான் இருச்சம் தனு சோழனம், சரியப்பா இவ்வளவு கட்டப்பட்டேன் பெத்தாச்சு அந்த குழந்தைய, அப்புறமாவது சௌக்கியமா இருக்காடா? கிடையாதுன்னு. மலமயி சையாச்ச சம்பத்சரி, ஒரு சம்பத்சரம் வரைக்கும் பெட் வெட்டிங்கணும், தூங்க முடியாது. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இருந்தா போல இருந்து ஒண்ணுக்கு போய் ரெண்டுக்கும் போயிட்டே இருந்தா அந்த குழந்தைய அடிக்க முடியுமா? அதுக்கு தெரியாதுன்னு. தூக்கம் வர காலத்துல திடீர்னு ஒண்ணு போறது ரெண்டுக்கு போறது. அப்ப விவகாரம் என்னடாச்சுனர், இத்தனையும் பண்ற விவகாரம் என்னடாச்சுனர், இவைகளும் பண்ணாலும் அவ பட்ட சிரமமானது அவ்வளவு ஜாஸ்தி. இப்படிப்பட்டதான அந்த அம்மாவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்கலாம். பாருங்க, 1 வருஷ காலம் இப்படி செய்யாத சாம்பத்சரின்னு தான் சொன்னார். என்ன பழைய நாள்ல என்ன பண்ணுங்க, 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு புத்தி தெரியும், எழுந்து போவார். சில குழந்தைகள் 4-5 வருஷம் வரைக்கும் போயிட்டே இருக்க, அதுக்கு என்ன பண்றது? ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்படி பார்த்துட்டு இருந்தா பக்கத்திலேயே பொண்ணு அவளுக்கு காப்பாத்தி அவளுக்கு ஒரு விதமான துன்பமும் வரப்படாதுன்னு சொல்லி இப்பதான் மாடனா ஏதோ போட்டுற பார்த்தேல, அதெல்லாம் தப்புன்னு சொல்றது. ஏன்னா இவையெல்லாம் உபயோகப்படுத்தா கண்ணு கெட்டு போயிடுமா. இந்த 1-2 வரக்கூடியதான காலத்தை நிறுத்தப்படாது, எப்ப வருதோ அப்ப போட்டுணும். இந்த பட்சிகள்லாம் இருக்கு பத்தியல, அது ஒண்ணும் அது என்ன அது போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், 1-2 அப்படியே விட்டுரும். ஏண்டா அதனால்தான் கண்ணு சாஸ்வதமா இருக்கு. எந்த பட்சியாவது குருடத்தை நம்ம பார்த்திருக்க, கண்ணாடி போட்டு பார்த்துருக்கோம். ஏன் காக்காவுக்கோ குருவிக்கோ மற்ற பட்சிகளுக்கோ ஏன் வரல, கண்ணு வியாதி வரல? என்ன முக்கியமாக என்ன பண்றதுன்னா, கண்ணுக்கும் நம்ம 1-2 போகக்கூடியதான சம்பந்தம் இருக்குங்கிறது ஆயுர்வேதத்துல. அதை நிறுத்தவே கூடாது, எப்ப வந்து அப்ப அதுக்காக நம்ம பண்ண முடியாதுன்னு வச்சுங்க. விவகாரம் முழுக்க அதை ரொம்ப நேரம் அழித்து வைக்கப்படாதுன்னு சொல்றது. அதே போல விவகாரங்கள்லாம் பண்ணப்படாது, ஒரு விதமான பிரதிரோதமும் இருக்கப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அப்படி சிரமப்பட்டையம்மா செய்யாத மலமயி செய்யாத சம்பத்தரி, இதற்காக அந்த மலத்தோட கூடிய அந்த சேர்த்து அப்படியே என்ன படுத்துட்டு இருக்கேனே, அப்பப்ப மாத்திட்டு இருக்க முடியுமா? ஒரு வேற துணியை மேல போட்டு படுத்துங்க, அடுத்த நாள் அதை அலம்புறது, இப்படின்னா பார்த்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு வருஷ கால பிறந்த பிறகு, பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு 10 மாசம் சொன்னேன், பிறந்த பிறகு ஒரு வருஷ காலம் எவ்வளவு துன்பத்தை நான் கொடுத்துருக்கேன் பார்த்திருக்கேன்மா. இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்னு, ஏகஸ்யாபின கர்ப்பபார பரண க்ளேசஸ்ய யஸ்யாக்ஷமஹ, இவைகள்லாம் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஏதோ பிரதிரோதம் பண்றேன், சுவைக்கலையா எதை சுவைச்சுகளோ அதை நான் சாப்பிடுறேங்கிறள், தனு சோஷனும் இதுக்கு தகுந்தாக வெவ்வேறு குறிச்சியில் உட்காந்து அப்படி உட்கார்றேன் ஏதோ பண்றேன்னு சொல்றேன். ஆனா ஒண்ணு பாருங்க, இந்த கர்ப்பபரண பிராணஸ்ய க்ளேசஸ்யாக்ஷமஹ, வயத்துல ஒரு 10 கிலோ கட்டின்னு இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க, அது எப்பொழுதுமே சுமந்து இருக்கணும். கடையிலிருந்து 2 கிலோ கத்திரிக்காய் ஆட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள 4 தரம் பையன் இந்த கைக்கு அந்த கைக்கு மாத்திரம், கொஞ்சம் யோஜனை படி பாருங்க, 2 கிலோ 3 கிலோ இருக்காது. அதை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள என்ன விவகாரம், அது சமைக்கணும், அது கார்லயோ ஸ்கூட்டர்லயோ தொங்க விட்டுறணும், கையில் எடுத்துன்னு வரதில்ல, வரதா இருந்தாலும் 4-5 தரம் கையை மாத்திக்கிறேன், ஏண்டா வலிக்கிறதுங்கிறான். ஆனா அந்த அம்மா இந்த குழந்தைய விடாம பகலும் இரவும் விடாம வயத்திலேயே சுமந்திருந்தாலே அதுக்கு என்ன நம்ம திருப்பி கொடுக்க முடியும்? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏகஸ்யா பின கர்ப்பபார பரண க்ளேசஸ்ய யஸ்யாக்ஷமஹ, ஒரு கணம் 2 கணம்னு இருந்தா பரவாயில்லம்மா, 10 மாசம் வயத்துல அப்படியே தொங்கிட்டே இருக்க அந்த பாரத்தை சுமந்திருக்கிய இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏகஸ்யா பின கர்ப்பபார பரண க்ளேசஸ்ய யஸ்யாக்ஷமஹ தாதும் நிஷ்ருதி முனகோபிதனயா, இவன் எவ்வளவு பெரியவனா ஆகட்டும்னு, உலகத்திலே பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் ஆகட்டும் இல்ல பெரிய ஜெனரல் மேனேஜர் ஆகட்டும், யாரு ஏண்டா சொன்னார், நீங்க வாழ்க்கையில எவ்வளவு முன்னேறினாலும் உங்க அம்மா உங்களுக்காக கொடுத்ததான ஒரு சிரமத்துக்கு ஏதாவது ஈடுபண்ண முடியும், ஒண்ணு ஏதாவது ஒண்ணுக்கு சொல்லுங்க, மீதி எல்லாம் வேண்டாம். எத்தனை கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கா, பிரசவ காலத்துல ஏற்பட்ட துன்பம் என்ன, சுவைக்காத ஒரு வருஷ காலம் இருந்தது என்ன, உடம்பு சரீரம் வளைச்சு இழைச்சு எப்படியும் உட்கார முடியாம 10 மாசம் கஷ்டப்பட்டிருக்காளே, அதுக்கப்புறம் ஒரு வருஷ காலம் நீங்க அப்பப்ப 1-2 போனாலும் அதெல்லாம் கிளீன் பண்ணி இருக்காளே, இதுக்கு ஏதாவது ஒண்ணு, அதோட மட்டுமல்ல 10 மாச காலம் உங்களை சுமந்து இருக்கால இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க பிரதிகாரம் பண்ண முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏகஸ்யா பின கர்ப்பபார பரண க்ளேசஸ்ய யஸ்யாஹ அக்ஷமஹ தாதும் நிஷ்ருதிம் உன்னதோ பிதனையா, ஏதோ சாதாரண மனுஷியால முடியாது, நான் பெரிய உத்தியோகத்துல இருக்கேன், நிறைய காசு சம்பாதிச்சிருக்கேன், உனக்கு திருப்பி கொடுக்கறவன ஏதாவது ஒண்ணு கொடுக்க முடியுமா உங்களால? ஆகையா அம்மா குழந்தைக்கு பண்ணினதான ஒரு உதவி இருக்கு பார்த்தீங்க, அதை யாராலையும் திருப்பி கொடுக்க முடியாது, அதோட மட்டும் இல்ல உங்களை காப்பாத்தினான்னு பாருங்க. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது நமக்கு எது மேல யாரு மேல நம்பிக்கை, பக்கத்தில் இருக்கோ அக்கத்து பக்கம் யார் மேலேயும் நம்பிக்கை, அப்பா மேல கூட நம்பிக்கை இல்லை, அந்த குழந்தைக்கு அம்மா மடியில் தான் இருக்கணும், அந்த அம்மா மடியில் இருந்தால் தான் ஒரு நம்பிக்கை ஒரு சாஸ்திரம் நம்மளை காப்பாற்றுவான்ட்டு. அப்படி நம்பினீங்களோ இல்லையோ, இன்னைக்கு அந்த அம்மா வேணாம்னு சொல்லலாமா? நீங்க ஏதோ 2 வார்த்தை வச்சாலும் அது வேண்டான்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க சார், அங்கிருந்து இங்கிருந்து உடம்பு சரியில்லை அம்மாவுக்குன்னு இப்ப வரணுமா எப்ப வரணும்னு போன், அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்கோ, அந்த போன் கேட்க அந்த டோன்லயே எப்படி இப்ப வந்துடணுமா இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம், பிராணம் போன போகலமா பிராணம் போகுமா இருக்குமா அப்படின்னு கேக்குறான், அது கொஞ்சம் பார்க்க வேண்டாமா விவகாரம் என்னடா, நம்ம நடந்துக்கிறதுல நம்மளால முடியறதான்னு கேடுங்க, யாரா இருந்தாலும் அவ அம்மா அவளுக்கு வசதி அது தாவது இது இல்ல, ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மற்ற பதார்த்தங்கள்னால கோபங்கள்லாம் எடுத்துட்டு நமக்கு இல்லாத விவகாரங்கள் கோபங்கள் பணத்து மேல ஆசை சந்தர்ப்பம், நம்ம அம்மாவுக்கு இப்படி இருக்குன்னு உத்தியோகம் போனா போட்டுன்னு வர வேண்டியதான தைரியம் இருக்க வேண்டாமா உமக்கு? ஏன் உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்கா இந்த அம்மா, இதை கவனிச்சு பாத்தீரா, இது ஒவ்வொருத்தரும் மனசால நினைக்கணும், பண்றேன் இல்லைங்கிறது அப்புறம் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது கவனிச்சு பாருங்க. ஏகஸ்யாபி கர்ப்பபார பரண க்ளேசஸ்ய யஸ்யாஹ க்ஷமஹ தாதும் நிஷ்க்ருதிம், அதுக்கு திருப்பி உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னதோபிதனயா, அவன் எந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னால வந்தாலும் அவனால் முன்னுக்கு வந்தாலும் அவனால பண்ண முடியாது. ஆகையால் அம்மா அவனுடைய ருணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடனுக்கு நீங்க கடன்பட்டுதான் இருக்கு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவளுக்கு அம்மா அம்மா தானே. அம்மா அவனுடைய கடனை யாராலும் தீர்க்க முடியாது, அவ்வளவுதான். நமஸ்காரம் பண்ண வேண்டியதான், ஒண்ணும் இல்லை. ஆகையால் தினந்தோறும் உயிரோட இருந்தாலும் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும், இல்லாத போனாலும் அம்மாவை நினைச்சுட்டு நமஸ்காரம். மாத்ருதே ஓபவா, அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்றது. சர்தனயா தஸ்யை ஜனன்யை நமஹா, அப்படிப்பட்டதான அம்மாவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஜெனரலாக அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார். எல்லோரும் பண்ண வேண்டியது பண்ணினார். ஆனா ஆச்சாரியாளுடைய ஜீவி சரித்திரத்துல என்ன ஆச்சு அப்படிங்கிறது பார்க்கணும். ஆச்சாரியால் சின்ன வயசுல 5 வயசுல உபநயனானதுமே குருகுல அதுக்கு போனார். 8வது வயசு தான் அவர் சன்னியாசம் வாங்கிட்டார். இந்த குருகுலத்துல போய் குருகுலத்துல இருக்கார். அப்பெல்லாம் குருகுலம்னா ரெசிடென்சியல் ஸ்கூல், இப்ப மாதிரி இல்ல. விவகாரம் என்னன்னா குருகுலத்துல போய் சேர்த்து விட்டுருவா. சேர்த்து விட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா அங்கே தான் இருப்பா. குருவானர் எண்ணிக்காதான் விடுவார். என்ன குழந்தைகள்லாம் குருகுலத்துல போனா அங்கேயே இருந்து விடுவா, வழக்கம் ஆயிடும். நம்ம ஆத்துல இருந்தா நம்ம உண்டுதான், விளையாடுறது குழந்தைகள் இல்ல, குருகுலத்துல குழந்தைகள் இருக்கா. நம்ம அம்மா அப்பா மாதிரியே பார்த்துட்டு இருந்தா குருலாம் அந்த குழந்தைக்கு ஒரு விதமான சிரமமும் இல்லாம பார்த்துப்பா. அதே மாதிரியே அவளிடத்துல ஈக்குவாலிட்டி இருந்தது. ராஜா வீட்டு குழந்தையா இருக்கட்டும், ஏழை வீட்டு குழந்தையா இருக்கட்டும், ஒண்ணுதான் அவருக்கு. ஏன்னா ஃபீஸ் வாங்கறது இல்ல பாருங்க. தலைமை யாரோ சொன்னா 1 லட்சம் ரூபாய் அவன் எல்கேஜிக்கு. இது என்னடா விவகாரம், குழந்தைய பெற்றுக்கிறதே இல்லையான்னு டவுட் படுறான். ஏன்டா ஸ்கூல்ல சேர்க்கறது 1 லட்சம் ரூபாங்கிறான் அப்படின்னு விவகாரம் முழுக்க. இப்ப என்ன பண்றது, அப்ப எல்லாம் ஒண்ணுமே ஃபீஸ் இது ஒண்ணும் கிடையாது. சாப்பாடோட அந்த குழுதான் வச்சுப்பார். எல்லா காசும் துணிமணியும் எல்லாம் கொடுத்து அவனுக்கு வைத்தியமும் பார்த்து அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவன் பூர்ணமாக அத்தியனம் பண்ணியிருப்பதுதான் உங்க காத்துக்கு போம்பார். என்னைக்காவது நம்ம மாதிரி பண்டிகை அது இதுன்னா பண்டிகை தான் இங்க இருக்கே வேண்டாமேம்பார். அனுப்ப மாட்டார் விவகாரம் முழுக்க. ஏன்னா குருக்கள் வந்து ஆத்துக்கு போனா திரும்பி வருவானோன்னு டவுட்டு முழுக்க. நம்ம குழந்தை எல்லாம் வர்றோம், 2 நாள் சனி ஞாயிறு லீவுன்னா திங்கங்களே குழந்தை போக மாட்டேன் ஸ்கூலுக்குங்கிறது. அந்த குழந்தைகள்லாம் அப்படி குருகுலத்திலேயே இருந்தாலும் அப்படி குருகுலத்தில் அவ காப்பாத்திருந்தா. இப்படி ஆச்சாரியாலும் குருகுலத்தில் போயிருந்தார். ஒரு நாளைக்கு இந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னா ஒரு சொப்னம் வந்தது. சொப்னத்தில் என்ன வந்ததுன்னு, நம்ம பையன் சன்னியாசம் வாங்கிட்டாப்புல சொப்னம் வந்துருப்பான். இந்த அம்மாவுக்கு ஆச்சாரியாளுடைய அம்மா ஆரியாம்பாளுக்கு சங்கரம் அவர் சன்னியாசம் வாங்கிட்டா போல ஒரு சொப்னம் வந்துருச்சு. சொப்னம் வந்ததுமே என்ன பண்ணினார், ஓடின ராத்திரி வேளையில ஞாபகம் வச்சுக்கோ. குருகுலத்துக்கு ஓடினாலாம், ஓடி போய் கதவு தட்டுறா. குரு எழுந்துட்டார், மற்ற குழந்தைகளும் எழுந்துட்டாலாம். என் பையனை பார்க்கணும்னா பையன் என்னம்மா என்ன ஆச்சுன்னார், இது போல சொப்னம் வந்ததுன்னாலாம். இந்த அம்மா அழுத அழுகைய கண்டு அந்த குருவும் அழுதார், குரு பத்னியும் அழுதார், அந்த குழந்தைகளும் அழுதுதான். என்னடா எந்த அளவுக்கு அந்த குழந்தை மேல ஒரு நேசிச்சு இருக்கான்னு பாருங்க. அந்த அம்மா இந்த ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கும் பச்சையா பசுமரத்துல பச்சை மரத்துல ஆணி அடிச்சா போல ஞாபகம் இருக்கு ஆச்சாரியாளுக்கு. அதை சொல்றார், குருகுலம் உபசத்திய ஸ்வப்ரகாலே திருட்வா யதி சமுச்சித வேஷம் பிராருதோ மந்த்வமுச்சைஹி. குருகுலம் உபசத்திய, குருகுலத்துக்கு வந்து ஸ்வப்னகாலே ஸ்வப்னம் வந்தபொழுது திருட்வா யதி சமுச்சித வேஷம் மொட்டை அடிச்சுட்டு காஷாய வஸ்திரம் கட்டிட்டு நிக்கிறா போல ஆச்சாரியால் நிக்கிறா போல காத்து பார்த்துட்டாளாம் ஸ்வப்னத்துல. ஓடி வந்து அம்மா பிராருதோமாம் துவமுச்சை ஊன்னு கதறி அழுதியே, எதற்காகிறது எதுக்காகிறதுன்னு எத்தனை பேர் கேட்டாலும் அரை மணி நேரம் உனக்கு வாயால சொல்ல முடியலையே. என்னை பார்த்து பார்த்துன்னு விம்பி விம்பி எழுதியம்மா, குருகுல மத சர்வம் பிராருதத்தே சமட்சம். அந்த சமயத்துல உன் கண்ணுக்கு முன்னால குருகுலம் முழுக்க அழுதது. அன்னைக்கு குழந்தைகளுக்கு என்னடாதுன்னு இன்னும் அழற அவளும் சேர்ந்து ஆள ஆரம்பிச்சுட்டா. குருபதி என்ன அந்த அபிமானம், அந்த சென்டிமெண்ட், தன்னுடைய குழந்தைக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு அபிமானம் அந்த அம்மாவுக்கு. அதை தாங்க முடியல, அதை வச்சு எல்லாரும் அழுதோமேமா, குருகுல மத சர்வம் பிராருதத்தே சமட்சம் சபதி சரணயோஸ்தே மதரத்து பிரடாமா. அப்படிப்பட்டதான் அம்மா உனக்கு, உன்னுடைய காலுக்கு வணங்குறேன், நமஸ்காரம் பண்றேன். சரீரத்தை ஆத்திரந்து எடுத்துன்னு போறப்ப நமஸ்காரம் பண்ணுவா, கடைசி நமஸ்காரம்னு பேரு. அப்படி அந்த நமஸ்காரத்தை பண்ணும்பொழுது இதை நினைச்சிட்டார் ஆச்சாரியார், நான் உயிரோட இருக்கேன், உயிரை விடலை, நான் உயிரோட தான் இருக்க, ஆனா ஒரு ஆசிரமம் மாறித்து, ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து சன்னியாச ஆசிரமம் மாறித்துன்னு அதுவும் நிஜம் இல்ல. சொப்னத்துல பார்த்தேன், சொப்னத்துல பார்த்ததெல்லாம் பொய்னு தெரியுமோ இல்லையோ? சொப்னத்துல பார்த்தேள், எதிர்க்க வந்தேள், வந்து நான் இன்னும் பிரம்மச்சாரியாவே இருக்கேன், கண்ணால வேற பார்த்தேள், இருந்தாலும் உங்களால தாங்க முடியலையம்மா. அப்படிப்பட்ட தாங்கள் பிராணனை விட்டேன்னு பார்த்த பிறகும் நான் ஒன்னும் பண்ண முடியலையே, யார் வருஷத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலான். குருகுல மத சர்வம் பிராருதத்தே சமற்றம் சபதி சரணயோஸ்தே மதுரஸ்து பிரணாமா. அப்படிப்பட்டதான அம்மாவுக்கு பிராணம் போன பிறகு ஒரு நமஸ்காரம் தான் பண்ண முடியாது, வேற ஒன்னும் பண்ண முடியலையம்மா அப்படின்னார். நதத்தம் மாதஸ்தே மரண சமயே தோயமதிவா ஸ்வதாவானோ தத்தா மரண திவசே ஸ்ராத்த விதினா ந ஜப்தா மாதஸ்தே மரண சமயே தாரகமனும் அகாலே சம்ப்ராப்தே மயி குருதயாம் மாதரதுராம். ந தத்தம் மாதஸ்தே மரண சமயே தோயமபிவா. சரீரத்துல இருந்து பிராணன் போற சந்தர்ப்பம் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் போக தெரியாது. ஏன்னா எப்ப அதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு இதோ ஒரு ஒரு மணி நேரம் ஆபறது நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பண்ணி போறது உண்டோ? அவளுக்கே தெரியாது விவகாரம் என்ன, எப்ப போறதே தெரியல. அந்த சந்தர்ப்பத்துல அது ஒரு செகண்ட், ஸ்பிளிட் ஆஃப் அ செகண்ட், எவ்வளவு நேரம் ஆகுன சொன்ன மரண வேதனை, ஒரு 10 வருஷம் என்னமா துன்பத்தை அனுபவிச்சா சார், ஒண்ணும் இல்லை. 10 வருஷம் அனுபவிச்சதுல பிராரப்த வேதனை, மரண வேதனை ஒரே ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்ட் என்ன தெரியுமோ, நான் கண்ணு காது மூக்கு நாக்க மனசு எல்லாம் இதயத்துக்குள்ள போயிடுறது. அந்த இதயத்துல தீர்மானமான பிறகு இங்க இருந்து கிளம்புறதுன்னு தீர்மானமான பிறகு இதயத்துல ஏதோ ஒரு இடத்துல பின்னால குத்துற மாதிரி ஒரு கவலை வரும், அவ்வளவுதான். ததோகோ கிரஜ்வலனம் தத் பிரகாசி தத்வாரா வேதம் சொல்றது. அந்த பின்னால குத்துற மாதிரி ஒரு இருக்கும் இதயத்துல இருக்குமா, அது வந்ததுன்னு அந்த வழியாக டக்கர் போயிடும், அவ்வளவுதான். ஒரு அதுக்கப்புறம் ஒண்ணு கண்ணை மூடி திறக்கிறது, யாவட்சேன் மனஸ்தாவத் ஆதித்யங்கச்சதி, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சூரிய லோகம் வரைக்கும் போயாச்சு. இப்படின்னு உபாசகாலக்கெல்லாம் சொல்றான். இப்ப விவகாரம் என்ன, இந்த மரண வேதனை ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்ட்ல நீங்க தீர்த்தம் கேட்டா என்னால கொண்டு வந்து கொடுக்கற அளவுக்கு இருக்கா? யாராலையும் முடியலேன்னு தசரத சக்கரவர்த்தி உலகம் முழுக்க கண்டவர், கடைசி க்ஷணம் என்ன ஆச்சுன்னு, கைகை 3 ஆத்திகாரிகள் ரொம்ப பிரியமான ஆத்திகாரிகள், இவருக்கு கைகைகள் தான் பிரியமா இருந்தது. ஆனா 3 பேருக்கும் சுமித்திரைக்கும் கௌதல்யக்கும் கைகைக்கும் 3 பேருக்கும் ராஜாவை கண்டா அவ்வளவு பிரியமா நேசிச்சுட்டு இருந்தவா. கடைசி க்ஷணத்துல என்னாச்சு, கைகேயே வரப்படாதுன்ட்டார். சுமித்திரையும் கௌதல்யும் சேர்ந்து சேர்ந்து ஒருத்தர் பை டர்ன்ஸ் பார்த்துட்டு இருந்தா, ஒரு 2 செகண்ட் சுமித்ரா அந்த பக்கம் போனாலாம், அந்த 2 செகண்ட் தான் கைகையும் தூங்கிவிட்டா கௌதல்யும் தூங்கிவிட்டா. ஒரு ஆனார் அவ்வளவுதான் போயாச்சு. சுமித்ரை வந்து பார்த்தா என்ன இப்படி இருக்கேன் போயாச்சு, யாரால என்ன சொல்ல முடியும், புத்தராலையும் கிடையாது. மரண வேதனையை எப்ப போகும் என்ன ஏதுங்கிறது யாரையும் சொல்ல முடியும். ஜாதகத்தை கொண்டு வந்து காமிக்கிறார், இவர் எப்ப போவார், எப்படி சொல்றது, எந்த கிரகம் அழைச்சிட்டு போறது, எல்லா கிரகமும் அழைச்சிட்டு போலாம் வாரம் முழுக்க, எப்படி சொல்றது பாருங்க. இது யாராலையும் சொல்றது, தெய்வ ரகசியம். அஸ்தித்யேகே நாயமஸ்தீதி ஜெயகே ஏதத்வித்யா மனுஷிஷ்டத்வயாகம் வராணாமேஷ வரஸ்திருத்தியா அப்படின்னு நசிகேதஸ் யமராஜ யமதர்மராஜாவை கேட்டதே இதுதான். முழுக்க போறவர் இருக்காரா இல்லையா, எப்ப போகும் யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த சந்தர்ப்பத்திலையாவது பார்த்து, என்ன ஒவ்வொரு மனுஷனும் பிராணம் போகும் பொழுது அவன் என்னடா பசிதாக இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும், தீர்த்தம் வேணும்னு கேட்பா, தீர்த்தம் கொடுக்கறதுக்குள்ள பிராணம் போயிடும். இது தப்புன்னு இல்ல, விவகாரம் முழுக்க எல்லாரும் நடக்கிறது என்ன, பிராணம் கிளம்பும் பொழுது பிராணனுடைய சேஷ்டையை காமிக்கும். நம்ம சரீரத்துல இருந்து பிராணம் கிளம்பும் பொழுது பிராணன் என்ன பண்ணுவோம், பிராணனுக்கு பசி தாகங்கிறது அதனுடைய தர்மம், அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கேட்கும், அந்த சமயத்துல என்னால கொடுக்க முடியலையம்மாங்கிற பாருங்க. நதத்தம் மாதஸ்தே மரண சமயே தோயம் அபிவா. சரி, மரண சந்தர்ப்பத்துல தான் கொடுக்க முடியாது, கொடுக்கல, சிரார்த்த விதினால அந்த மரண திவசத்துல நாம் தேவதைகளுக்கு ஸ்வதா பிதருபிய ஸ்வதா பிண்டத்தையாவது கொடுக்கறேன்னு அது நான் கொடுக்க முடியாது. சன்னியாசின்னு மற்றவர்கள் பரவாயில்ல, ஸ்வதாவா நோதத்தா மரண திவசே ஸ்ராத்த விதினா. பிதிரு தேவதைகளுக்கு மரணானந்தரம் நம்ம கொடுக்கக்கூடியதுக்கு ஸ்வதான்னு பேர், அதுவே மற்ற தேவதைகளை கொடுக்கறதுக்கு ஸ்வாகான்னு பேர். சுவாகா ஸ்வதான்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அப்படி இந்த ஸ்வதான்னு ஒரு பதார்த்தம் இருக்க பார்த்தீங்களா, இடியும் மரண திவசம், அந்த திவசம்ங்கிறது தான் இப்ப இவ தேவசம்னு இப்பெல்லாம் தேவசம்னு சொல்றா இல்லையா, மரண திவசம் அது சம்ஸ்கிருத பதம் அது, அந்த தேவசம்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மரண திவசத்தன்னைக்கு ஸ்வதையும் கொடுக்கலையே, அன்னைக்கு மூணு பிண்டம் வைக்கிற பார்த்தீங்களா, அந்த பிண்டமானது எள்ளும் தர்மமும் வச்சு அதை ஜலத்தை வச்சு ஸ்வதான்னு சொல்லி அவ கொடுத்த ஒரு வருஷ காலம் அவளுக்கு ஆகாரம், அவளுக்கு ரெண்டு மூட்டை அரிசி அவர் வருஷத்துக்கு வேண்டியதான எல்லா பதார்த்தமும் கொடுத்தா போல, வேலை வேலைக்கு அவளுக்கு கிடைக்கும் இன்னைக்கு கொடுத்தா. அமெரிக்கால இருக்க டிக்கெட் கிடைக்கல, அடுத்த மாசம் வரையினர், ஒரு மாசம் பட்டினிங்க, உங்களுக்கு இவ்வளவு பண்ணினதான அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீங்க பண்றது என்னன்னு, அன்னைக்கு உடம்பு முடியல டெம்பரேச்சர் ஆயிருக்கு அப்படின்னு வாத்தியார் கேட்டா, அடுத்த அஷ்டமியில பண்ணி கொண்டு இந்த ஒரு மாசம் இவருக்கு பசி தாகம் ஒண்ணும் கிடையாதுன்னு எப்படி இருக்கும் பாருங்க, தேவலோகத்துல அவளை கிடைக்காதுன்னு இது நியாயமா நம்ம பண்றது. ஆகையால் எப்படி எது இருந்தாலும் சரி, என்ன சிரமம் இருந்தாலும் சரி, அந்த சார்ந்தாதுகள்ல பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. மரண திவசே ஸ்ராத்த விதினா நஜப்வா மாதத்தே மரண சபையே தாரகமனும், அதுக்கு மேல மரண சந்தர்ப்பத்துல தாரகமனும் அந்த ராமநாம சொல்லல, என்ன சொல்றதுன்னு, காஸ்யாந்த மரணான் முக்தி அதவா புத்திர சந்நிதவ், ஒரு மனுஷனுக்கு முக்தி எப்படி கிடைக்கும், காசியில பிராணனை விட்டா கிடைக்கும், இல்ல பையனுடைய மடியில விட்டு பிராணனை விட்டா கிடைக்குமா, என்ன சுவாமின்னர், காசியில யாரார் மரணத்தை அடைகிறாரோ அவளுடைய காதல விஸ்வநாதர் ராமநாமாவை சொல்றார் அப்படின்னு ஒரு வழக்கம், ஒரு நம்பிக்கை. அந்த மரண யோ யோ யாம் யாம் தனு தேக்வா அப்படின்னு எம் எம் வாபி ஸ்மரன் தேகம் தியகதி அந்தே கலைவரம், எந்த எண்ணத்துல இந்த சரீரத்தை விடுகிறானோ அந்த நிலை அவன் பெறுகிறான்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மரண சந்தர்ப்பத்துல ராமநாமாவை சொல்றான், தாரகநாமாவை சொல்றான், ராமநாமாவுக்கு மதிப்பு என்னன்னு, நீங்க அது வரைக்கும் பண்ணின பாபங்கள்லாம் போயிடும், அப்படி வைகுண்ட பதவி கிடைக்கும், சாஸ்வதமான கடை கிடைக்கும்ங்கிறதுக்காக விஸ்வநாதர் அந்த காசி கஷேத்திரத்துல வாரணாசி, வரணகட்டிலிருந்து அசிகட்டு வரைக்கும் நடுவில் இருக்கிற இடத்துக்கு வாரணாசின்னு பேரு, அங்க இருக்கக்கூடியதான் ஒரு பட்சியோ நாயோ பூனையோ மனுஷனோ யாரு பிராணம் விட்டாலும் பிராணம் போற சந்தர்ப்பத்துல காதல அவர் ஓதுறாராம், அதனாலதான் காசி கஷேத்திரத்துக்கு அவ்வளவு மகிமை. ரொம்ப பேர் பழைய நாள்ல காசியிலேயே இருக்கணும்னு நினைச்சிட்டு வாழ்நாள் முழுக்க அங்கேயே இருக்கணும்னு நினைப்பா, கடைசி க்ஷணத்துல அலகாபாத் ஒருவா பிராணம் போயிடும், அதுக்கு கொடுப்பின இருக்கணும்னு விவகாரம் முழுக்க, அது ஈஸ்வர அனுகிரகம் பகவத் அனுகிரகம் இருக்கணும், அது அதவா அப்படின்னு புத்திர சந்நிதவ் ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு அப்பா தலையில மடியில போட்டுண்டு அப்பா வலது காதல கர்ண மந்திரம்னு சொல்லணும். இது இப்ப என்ன பண்றா தெரியுமோ, நான் போன பிறகு ஒரு ஒரு நாள் ஆன பிறகு என்ன போனாடா, அடுத்த நாள் தானே பண்றான் விவகாரம், இன்னும் சில பேருக்கு மூணாவது நாள் பண்றான், என்னன்னா பொண்ணு வரலைன்னு அஸ்ஸாமில் இருக்கா, அங்கிருந்து வரணும், ட்ரெயின் கனெக்ஷன் எல்லாம் எல்லாம் பிளேன் டிக்கெட்டை கிடைக்கல இப்படின்னு சொல்லி வந்த பிறகு அதுக்கப்புறம் ஏதோ சொல்லிட்டு இருக்கா, அப்போ வாத்தியார் கர்ண மந்திரங்கள் இப்போ பாடுங்கிற அந்த ஒரு பிராணம் இருக்க அது கூட வீக்கா போயிடுது, என்னமோ பண்ணிட்டு இருக்கா, யாரையும் வெய்யப்படாது, நடக்கிற விஷயம் நாம் எப்படி இருக்கோம் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக தான் சாஸ்திரம் எதிர இன்னொருத்தர் சுட்டி காட்டுறதுக்காக இல்லை, ஆனால் விவகாரம் என்ன, பையனுடைய கடமை என்ன, மரண சந்தர்ப்பத்தில் அம்மா அப்பாவுக்கு பிராணம் போகும் பொழுது பக்கத்துல இருந்து கர்ண மந்திரம் சொல்லணும் அப்படின்னு, மரண சமயே தாரகமனும் அகாலே சம்பிராப்தே, என்ன பண்ண முடியும், என்னாலாமா என்ன காப்பாத்துன்னு கேட்கத்தான் முடியும், அகாலே சம்பிராப்தே மை குரு தயாம்மா துரதுலம், அம்மா என்ன காப்பாத்துன்னு ஒரு நமஸ்காரம் தான் பண்ண முடியும், வேற வழி இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகங்கள்ல அஞ்சு ஸ்லோகத்துல அம்மானுடைய ஒரு வசதியான ஒரு தத்துவத்தை சொல்லி, யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் மூலத்தையும் ஜெயித்தாலும் அம்மாவுக்கு கடன் பட்டு தான் இருக்கான், அதுல சந்தேகமே கிடையாது, ஆகையால் எப்பொழுதும் அம்மாவை இத கேட்டவா அம்மாவை வெய்யாதீங்க, அம்மா உங்களை வெச்சாலும் அது ஞாபகம் வச்சுக்கணும், அம்மா உங்களை வெச்சாலும் நீங்க திருப்பி வெய்யப்படாது, ஏன்னா கொஞ்சம் யோஜனை பண்ணிக்கோ நாம எப்படி இருக்கோம், நாம இன்னைக்கு வாழறோம்னு சொன்னா இதுக்கு காரணமான ஒரு தெய்வம் அப்படின்னு அவளை வெய்யறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, உங்களை அடிக்கலாம், அம்மாவுக்குத்தான் அடிக்கக்கூடியதான ஒரு ரைட் உண்டு, இருந்தாலும் நீங்க எதிர்த்து ஒரு வார்த்தை பேசப்படாது, அம்மாவை பத்தி பேசப்படாது, அப்பாவை பேசலாமா அது இன்னொரு கிளாஸ்ல, இன்னைக்கு அம்மாவை பத்தி தான் விவகாரம் முழுக்க, அம்மாவை இப்பவும் பேசப்படாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுங்கிற ஒரு விஷயம் அது வரைக்கும் பார்த்தோம்.